நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனிய இதயங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் மனநலம் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் தற்கொலை எண்ணங்களை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம், தற்கொலை சூழலில் இருந்து நாம் எவ்வாறு விடுபடலாம் என்பதை பற்றி மிக அழகாக விளக்கமளித்தார் மனநல ஆலோசகர் திருமதி சி ஆர் ஷெலின் அவர்கள். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியினை இப்பொழுதும் கேட்கலாம்.
இப்போ நீங்க ரெண்டு விஷயத்த குடும்பம் சொன்னீங்க, மாணவர்கள் சொன்னீங்க, இந்த ரெண்டு விஷயத்துக்குமே மனம் வந்து சமநிலையில இருக்கணும், சமச்சீரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன. இப்படி பாதிக்கப்படும் பொழுது உடலில் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றங்கள் எங்கெங்கே ஏற்படுகிறது, எந்தெந்த இடத்துல ஏற்படுகிறது? நீங்க ஒரு கருத்து பதிவு பண்ணும் பொழுது மனநல ஆலோசகருக்கும் மனநல மருத்துவருக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது சொன்னீங்க, அப்போ இவர்களுக்கான வேறுபாடுகள் என்னென்ன, இத பத்தி கொஞ்சம் விளக்கம்.
இப்ப வந்து மனநல ஆலோசகர்கள் அப்படிங்கறவங்க உளவியல், அதாவது சைக்காலஜில பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி இந்த மாதிரி இளநிலை பட்டம் இல்லனா முதுகலை பட்டம் வந்து வாங்கி இருக்கிறவங்க. இன்னும் வந்து என்ன என்ன சொல்லலாம், கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருக்கலாம், இல்ல வந்து உளவியல் சார்ந்த டிப்ளமோ கோர்சஸ் கூட நிறைய இருக்கு. சோ கவுன்சிலிங் மட்டும் செய்யக்கூடியவங்க இதுல வந்து இந்த உளவியல்ல முதுகலை முடிக்காம நிறைய, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கான கவுன்சிலிங் மட்டும் பண்றாங்க, குழந்தைங்க எப்படி பிடிவாதம் பிடிக்காம இருக்கிறது, எப்படி படிக்கிறது, குடும்ப நலம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது ஆற்றுப்படுத்துதல் மட்டும் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த முதுகலை பட்டம் கூட முடிச்சிருக்க அவசியம் இல்லை. ஆற்றுப்படுத்துதல் அண்ட் வழிநடத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒருத்தரை மனசை சமாதானப்படுத்துறீங்க, அவரை வந்து வழி நடத்துறீங்க. இதற்கு வந்து நான் ஒரு பேட்டி ஒன்னு படிச்சேன், அது வந்து எனக்கு இப்ப ஞாபகம் வருது. ஏதோ ஒரு புத்தகத்துல சுனாமி வந்த டைம்ல வந்து ஒரு என்ஜிஓ, சோசியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், அங்க வந்து ஒரு பெண் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த பேட்டி எடுத்த பத்திரிகையாளர் வந்து கேக்குறாரு, நீங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்கறீங்களே, நீங்க வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் தானே படிச்சிருக்கீங்க, கவுன்சிலிங் கொடுக்கலாமா அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சுனாமியால பாதிக்கப்பட்டவங்களோட மனசை வந்து ஆறுதல் படுத்துறதுக்கு இப்ப நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமாக. எனக்கு வந்து நான் படிப்பை விட்டுருங்க, எனக்கு வந்து இரண்டு அனுபவங்கள் இருக்கு. ஒன்னு, இந்த சுனாமியில நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னோட குடும்பத்தை இழந்திருக்கேன். சோ அந்த வலி என்ன அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு தகுதி இருக்கா எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு இவங்க யாரும் என்ன கேட்க முடியாது. அடுத்தது, அந்த வலி இருக்கு, வேதனை இருக்குன்னு அதோடய நான் முடங்கி போயிடல, அந்த வலியில இருந்து மீண்டு வந்திருக்கேன் நான். சோ அந்த பெயினையும் அனுபவிச்சிருக்கேன், அந்த வலியில இருந்து மீண்டு வந்த அனுபவமும் எனக்கு இருக்கு. அதைத்தான் நான் இவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன படிப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். சோ ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டு இருக்காங்க, அவங்களை வந்து நீங்க சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க போய் எங்கேயோ படிச்சுட்டு வரணும்ன்றது அவசியம் இல்ல. ஒரு குழந்தை படிக்க மாட்டேன்னு சொல்லுது, உனக்கு என்ன பிரச்சனை, ஸ்கூல்ல பிரச்சனையான்னு கேக்குறதுக்கு நீங்க வந்து படித்திருக்கணும் அவசியம் இல்ல. சோ இந்த ஆற்றுப்படுத்துதல் வழிகாட்டுதல் அப்படிங்கறதே வந்து எந்த ஒரு கோர்ஸ் பண்ணவங்களும் நிச்சயமா வந்து ஒரு சரியான கைடன்ஸ், ஒரு வழிகாட்டுதல் அவங்க பெற்றுக்கிட்டு அவங்க வந்து பண்ணலாம். அடுத்து மனநல நிபுணர்கள், மனநல ஆலோசகர்கள் வந்து முதுகலை பட்டம் முடிச்சவங்க என்னன்னா, இந்த ஆலோசனை தவிர அவங்க எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணலாம்னா, தெரப்பி வந்து கொடுக்கலாம். உளவியல் சார்ந்த தெரப்பி மெத்தட்ஸ்னு நிறைய இருக்குது. இப்போ அது வந்து லைக் மருந்து மாத்திரைகள் இல்லாம, பட் அவங்களது எண்ணங்கள்ல என்னென்ன பதிவுகள் ஏற்பட்டிருக்கு அதை டயக்னோஸ் பண்ணி அதை வந்து சரி பண்றது. இதற்கு வந்து மனநல ஆலோசகர்கள் வந்து இதை செய்யலாம். பட் மனநல மருத்துவர்கள் அப்படின்றவங்க வந்து அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைக்கியாட்ரி முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, உடலில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள்னால சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, மன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஹிஸ்டீரிக்கா பிஹேவ் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் செய்யறப்ப அவங்க வந்து கவுன்சிலிங் மட்டும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சோ அப்ப வந்து மனநல மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு தேவையான மருந்துகளை கொடுத்து தேவையான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு அவங்களை வந்து முதல் அவங்க கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஒரு சாதாரண மனநிலைக்கு அப்நார்மலான நிலையில இருந்து ஒரு நார்மலான நிலைக்கு வந்து கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து மனநல மருத்துவர்கள் டாக்டர்ஸ் செய்யக்கூடிய வேலை. சோ மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்ன மாதிரியான பிரச்சனைக்கு மனநல ஆலோசகர்கள்ட்ட போகணும், என்ன மாதிரியான பிரச்சனைக்கு மனநல மருத்துவர்கள்கிட்ட போகணும்னு யோசிக்கணும். இப்ப வந்து நான் ஒரு பிசினஸ் தொடங்க போறேன், ஏற்கனவே தொடங்க 5 பிசினஸ்ல எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, இப்ப வந்து அடுத்து நான் என்ன பண்ணலாம், இதை போய் வந்து ஒரு மனநல டாக்டர் கிட்ட நீங்க கேட்கறதுல அர்த்தம் இல்லை. அவங்க வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாவோ மெடிசன் மூலமாவோ ஒன்றும் பண்ண முடியாது. சோ அதற்கு வந்து ஒரு மனநல ஆலோசகர்கள் கிட்ட போகும்பொழுது அவங்க வந்து பிசினஸ் கவுன்சிலிங்கும் கொடுக்கறப்ப என்ன காரணத்தினால இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு, இப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து பிசினஸ் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். சோ எந்த மாதிரியான விஷயங்கள் கிட்ட ஆலோசகர்கள்ட்ட போகணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணும். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய மனநல மருத்துவமனைகள்ல வந்து மனநல ஆலோசகர்களை ஃப்ரீலான்சர்ஸா வந்து இன்வைட் பண்றாங்க இல்ல அப்பாயின்ட் பண்றாங்க. எதுக்குன்னா, மருத்துவர்கள் வந்து மருந்தை தான் கொடுக்க முடியுமே தவிர அவங்க வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பேஷண்ட் கிட்ட கவுன்சிலிங் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. அதுல வந்து அவங்க ஸ்பெஷலைஸ்டாவும் நிறைய பேர் இருக்கிறது இல்லன்றதுனால அவங்க வந்து மருந்து கொடுத்துருவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, ஒரு பேஷண்ட்டை கேட்கக்கூடிய மனநிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. பட் அதற்கு அப்புறமா வந்து சில பிரச்சனைகளை கவுன்சிலர் சரி பண்ண வேண்டியது இருக்கு மனநல ஆலோசகர்கள். அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்க வந்து மனநல மருத்துவர்கள் கிட்ட போகணுங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி தேவைப்படக்கூடிய சமயத்துல மருத்துவர்கள் தான் குணப்படுத்த முடியுங்கிற சமயத்துல வந்து மனநல ஆலோசகர்கள் கிட்ட வர்றதும் இவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
மிக அழகா சொல்ல,
அதுக்குள்ள இங்க ஒரு அழைப்பு வந்திருக்குங்க.
ஹலோ,
வணக்கம்.
வணக்கம், மதுரையிலிருந்து செல்வ சீனிவாசன் பேசுறீங்க.
சொல்லுங்க செல்லூர், இங்க
மருத்துவர்கிட்ட பேசலாங்களா?
தயவுசெய்து பேசுங்க.
ஐயா வணக்கங்க.
வணக்கம் சார், நம்ம மனநல ஆலோசகர் சிஆர் செலின், சொல்லுங்க.
வணக்கம் மேடம்.
வணக்கம்
மேடம். முத வந்து ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணிருக்கலாம். மன அழுத்தம் என்றால் என்ன, மனச்சிதைவு என்றால் மனநோய் என்றால் என்ன?
ஓகே, மன அழுத்தம்ங்கிறதுக்கு ஒவ்வொன்றா கேளுங்க. ஃபர்ஸ்ட், மன அழுத்தம் அப்படின்றது நம்ம யூஸ்வலா டிப்ரெஷன் சொல்லுவோம். அதாவது நம்மளது எண்ணங்கள், எண்ணம் சார்ந்த விஷயங்கள் வந்து என்ன, அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம், தினசரி நடக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க எங்கேயோ ஒரு ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க, இடையில டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, லேட் ஆயிருச்சு, அப்ப வந்து அது ஏற்படக்கூடியது வந்து மன அழுத்தம் உங்களுக்கு. சோ அது வந்து எப்படின்னா, மன அழுத்தத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் சொல்லலாம். அதாவது ஒரு எண்ணம் நமது மனசை பாதிச்சு அது வந்து நீங்க கொஞ்சம் ஒரு டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும் பொழுது மன அழுத்தமா மாறுது. மன சிதைவு அப்படின்றது வந்து அது வந்து மன நோய் சார்ந்த விஷயம். இப்ப வந்து மன அழுத்தமோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து உங்களுக்கு மன நோய்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு விதமான மனநிலை. அந்த மனநிலையை வந்து நாமளே வந்து ஒரு நீங்களே சரி செய்துக்க முடியும். ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுப்பதன் மூலமாக உங்களால சரி செய்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் உங்களது மனசை வந்து வேறு பக்கத்தெல்லாம் திருப்புறது மூலமா, ஒரு நல்ல புத்தகத்தை படிப்பதன் மூலமாகவோ இல்ல ஒரு நல்ல இசையை கேட்பதன் மூலமாகவோ கூட அந்த மன அழுத்தத்தை நீங்க சரி செஞ்சுக்க முடியும். பட் மனச்சிதைவு அப்படின்றது வந்து உங்களுக்கு அது ஒரு மன நோயினுடைய வெளிப்பாடு. அது மனநிலை மாற்றம் கிடையாது, மன நோய். அப்ப வந்து நிச்சயமா நீங்க வந்து மனநல மருத்துவர்களை தான் வந்து நீங்க அணுகணும். அது வந்து உங்களுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய சில வேதியியல் பிரச்சனைகளால கூட அந்த மனச்சிதைவு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஏற்படலாம். சோ இதுதான் வந்து மெயின் வித்தியாசம். அதாவது மனநிலை பிறழ்வு இல்ல மனநிலை, ஜஸ்ட் மனநிலையில ஏற்படுற ஒரு மாற்றம் அப்படிங்கறது வேற, மன நோய் என்பது வேற. இதற்கு இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது டெஃபினட்டா, இது வந்து மனச்சிதைவும் கிடையாது, மன அழுத்தமும் கிடையாது. இது வந்து நீங்க உங்க மனநிலை, உங்க மனசு வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கறது தான் அர்த்தம். அது வந்து நீங்க தொடர்ந்த பயிற்சிகளின் மூலமாக இல்ல வந்து நீங்க தியானத்துல ஈடுபாடு இருந்ததுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு தியானத்துல வந்து நீங்க ஈடுபடுவதன் மூலமாக இந்த மாதிரி சில மனப்பயிற்சிகள் உங்களுக்கு மனநல ஆலோசகர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நிறைய விதமான மனப்பயிற்சிகள் இருக்கு. அந்த மனப்பயிற்சிகளை வந்து நீங்க தினசரி ஃபாலோ பண்றதன் மூலமாகவே இந்த மாதிரி உங்களுக்கு மனசு அலைப்பாயறதை வந்து நீங்க தடுக்கலாம். பட் இந்த மனசு அலைப்பாயறது அப்படின்றத நீங்க தடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கறேன், நீங்க வந்து எதை பத்தி வேணாலும் நினைங்க, ஆனா ஒரு குரங்க பத்தி நினைக்காதீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களது மனசு அந்த 5 நிமிஷத்தை குரங்க பத்தி தான் நினைக்கும். இதுதான் வந்து மனதினுடைய இயல்பு. சோ இந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க மனசு அலைப்பாயதா அதை வந்து அதன் போக்கிலேயே விட்டுருங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிறிய சிறிய பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யறதன் மூலமாக உங்களது மனசு அலைப்பாயறதுல இருந்து நீங்க தடுக்க முடியும்.
மன அழுத்தம்ன்றத வந்து நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே
நிச்சயமாக மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படும் பொழுதே நீங்க வந்து அந்த மன அழுத்தத்தை சரி செய்வதற்கான முயற்சிகள்ல எதர் மனநல ஆலோசனை பெறுவது இல்ல மனநலம் மனநலத்தை சரி பண்ணுவதற்கான பயிற்சிகள்ல ஈடுபடுறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நீங்க மன அழுத்தத்தை டெபினட்டா வந்து சரி பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அது மனச்சிதைவு நோய்க்கும் வழிவகுக்கும்.
மனச்சிதைவு நோய்க்கு முழுமையான மருத்துவம் இருக்குதா? 100% வந்து நல்ல அதாவது 100% கியூர் ஆகும் அப்படின்ற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குதா மேடம்?
இது வந்து இன்னொரு விஷயம், இந்த மனச்சிதைவு இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்க எந்த அளவுக்கு ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் சார் பெரும்பாலும். இப்ப வந்து இன்னொரு விஷயம், இது வந்து எந்த அளவுக்கு இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனச்சிதைவு நோய்கள் இந்த மாதிரி நீங்க வந்து மனநல மருத்துவரை பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு இருக்கு. சிலது வந்து நீங்க மனநல ஆலோசகரை அணுகக்கூடியதுன்னு இருக்கு. அதை பற்றி பின்னாடி நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப இந்த மனநலம் இந்த உங்களுக்கு வந்து இந்த மனச்சிதைவு இந்த மாதிரி தீவிரமான நோய்கள்லாம் வந்து நீங்க எந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு மருத்துவரை பார்க்க போறீங்கிறது இருக்கு. உங்களது உடலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஒத்து வருதா அப்படிங்கறதும் இருக்கு. அண்ட் இது தவிர நீங்க அதுக்கப்புறமா எடுத்துக்கக்கூடிய தொடர் கவுன்சிலிங் தொடர் ஆலோசனை வந்து எந்த அளவுக்கு உங்களது மனம் உள்வாங்கிக்குது, எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, இதெல்லாம் சார்ந்துதான் அதனுடைய ரிசல்ட் இருக்கும். பட் 90-95% வந்து மருத்துவ ரீதியா நிச்சயமா நிறைய பேருக்கு இதுல கியூர் இருக்கு. பட் இப்ப நிறைய மனநல மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க மருந்து ஒரு பக்கம் கொடுத்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லயே வந்து மனநல ஆலோசகர்களையும் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ தொடர்ந்து மருந்து பிளஸ் கவுன்சிலிங் இந்த இரண்டுமே சேரும் பொழுது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப வேகமா இருக்கும்.
பாண்டி மடம் அப்படின்ற ஊர்ல எல்லாம் மனநோயாளிகளை வந்து கட்டி போட்டுட்டு
இந்த கேள்விக்கான பதில நாம அடுத்த வாரம் பார்க்கலாங்க. இனியதெங்களே, மனநலம் என்பது நம்மை ஒருங்கிணைத்து நல்வழிப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் குடும்பச் சூழல் காரணமாகவும் தனிநபர் வேதனை காரணமாகவும் மன அழுத்தத்தின் காரணமாகவும் இன்று மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக பல பேரை நாம் சந்திக்கிறோம். இனி இதெங்களே, வாழ்க்கை என்பது ஒரு நீரோடை போல, அந்த நீரோடையை அசுத்தப்படுத்தாமல் தெளிவுபடுத்தி நாம் பயன்படுத்த வேண்டும். அதுபோலத்தான் வாழ்க்கையும். இனி இதெங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் பல அருமையான ஆலோசனைகளை நமக்காக வழங்கியவர் மனநல ஆலோசகர் சி ஆர் செலின் அவர்கள். இந்த வாரத்தின் தொடர்ச்சியினை மீண்டும் வரும் வாரத்தில் கேட்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பும் ஒலிப்பதிவும் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.